வணக்கம் திருவாளர் பிரவீன் பிரகாஷ். வத்திக்கான் வானொலிக்கு முதல் முறையாக வருகை தந்திருக்கின்றீர்கள். எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பாக தங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். தாங்கள் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சமூக நலப் பணிகளை செய்கின்றீர்கள் என்று சொன்னீர்கள். சமூக நலப் பணி அப்படின்னு சொல்லும்போதே பல துறைகள் இருக்கு. தாங்கள் செய்து வரும் சமூக நலப் பணிகள் பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன்.
நான் ஒரு குக்கிராமத்திலிருந்து இயேசு சபை குருக்கள் நடத்தும் செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரி, லயாலா கல்லூரி போன்ற கல்லூரிகளில் படித்தவன். அந்த கல்லூரியில் படிக்கும் பொழுது, அதுவும் முதல் தலைமுறையாக நான் ஒரு பட்டப்படிப்பை கிராமத்திலிருந்து படிக்கும் பொழுது, நம்முடைய மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அங்கு உள்ள ஆல் இந்தியா கேத்தலிக் யூனிவர்சிட்டி ஃபெடரேஷன், ஐகஃப் என்று சொல்வார்கள், அதில் நான் இணைந்து அதன் மூலமாக சில சமூக சேவைகள் செய்திருக்கின்றேன் படிக்கும் பொழுதே. அதைத் தொடர்ந்து நான் இன்று வரை பல விதங்களில் மக்களோடு இணைந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஏற்படுத்தி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து பல விதங்களில் பணியாற்றி வருகின்றேன். குறிப்பாக துவக்கத்தில் இந்த தலித் மக்களுடைய, குறிப்பாக தலித் கிறிஸ்துவருடைய விடுதலைக்காக நான் நிறைய பணியாற்றி வந்திருக்கின்றேன். பிறகு பெண்களுடைய முன்னேற்றம், அடலசன்ஸ், அவர்களுக்கு தேவையான கல்வி, இம்மாதிரி இளைஞர்களிடம் வெளியே பணியாற்றி வந்திருக்கின்றேன். கடைசியாக கடந்த 2002 முதல் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக குறிப்பாக நாங்கள் ஊனமுற்றோர் மத்தியில் அதிக அளவில் நம்முடைய நேரத்தை செலவிட்டு வந்திருக்கின்றோம். ஏறக்குறைய 5 நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து லேம்ப் நெட் என்ற ஒரு பெயரில் ஏறக்குறைய ஒரு 93 பஞ்சாயத்து, அதாவது இரண்டு ஒன்றியங்களில், மேல்மலையனூர் என்ற ஒரு ஒன்றியமும், அது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி ஒன்றியம், அதில் இந்த 2 ஒன்றியங்களில் 5 தன்னார்வ தொண்டர்களை ஒருங்கிணைத்து நம்முடைய கிறிஸ்துவ நிறுவனமான MZF, அதாவது கப்புச்சின், எங்களுக்கு அந்த ஒரு உதவி கிடைத்தது. அந்த உதவியை வைத்துக் கொண்டு ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகள் ஒரு நல்ல விதத்தில் ஊனமுற்றோர் மத்தியில் நாங்கள் பணியாற்றினோம். அது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. ஏனென்றால் நாங்கள் செய்த பணி ஒரு அறிவியல் பூர்வமாக முதலில் ஒரு ஆய்வை எடுத்து, அந்த ஆய்வில் கிடைத்த எங்களுடைய கணிப்புப்படி முதலில் அவரிடம் அறியாமல் இருக்கின்றது, ஊனமுற்றோர் கடவுளால் அவர் வஞ்சிக்கப்பட்டுள்ளார், அதனால் அவரிடத்தில் நாம் இணைந்து அவருக்கு எதுவும் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்து அந்த காலத்தில் இருக்கின்றது, ஏறக்குறைய மனு என்ற தத்துவப்படி. ஆனால் அதை மாற்றி பிற்பாடு புத்தர், பிறகு இயேசு, இவர்களெல்லாம் ஊனமுற்றோர்கள் மற்றவர்களைப் போல வாழ உரிமை இருக்கின்றது என்ற ஒரு எடுத்துக்காட்டியுள்ளார்கள். அதை பின்பற்றி நாங்கள் அந்த ஒரு நிலையை மக்களுக்கு விளக்கி சமூகம் சார்ந்த மறுவாழ்வு, அதாவது சமூகத்தில் உடல் ஊனமுற்றோருக்கு உள்ள எதிர்ப்பு, அதாவது கர்ஸ் என்று சொல்வார்கள், அவங்களுக்கு கர்ஸ் இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஆண்ட தண்டனை கொடுத்துருக்கின்றார். அவர்கள் முற்பிறவில் செய்த ஏதோ ஒரு பணியின் காரணமாக அப்படி கொடுத்துருக்கலாம், எனவே அவர்களுக்கு அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைமை. பிற்காலத்தில் ஏதோ செய்வோம் என்னவென்றால் அது ஒரு தானம் செய்வதன் போல தான் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய பணி முற்றிலும் புறம்பானது. அவர்களுக்கு என்று உரிமை இருக்கின்றது, வாழ உரிமை இருக்கின்றது, உணவு உள்ள உரிமை இருக்கின்றது, தனியாக அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு கல்வி உரிமை இருக்கின்றது, கல்யாணம் செய்து கொள்ள என்ற உரிமை இருக்கின்றது. அந்த விதத்தில் அவர்களுக்கு அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த 5 நிறுவனங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் பல விதங்களில் பணியாற்றி வந்திருக்கின்றோம்.
திருவாளர் பிரவீன் பிரகாஷ், தாங்கள் செய்து வரும் சமூக நல பணிகள் பற்றி விளக்கினீர்கள். அதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் தாங்கள் பணி செய்வதை விளக்குனீங்க. அதுல வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும்.
கண்டிப்பாக.
மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பல வகை பணிகள் இருக்கு, அதை எப்படி செய்யறீங்க, எத்தனை பேருக்கு செஞ்சிருக்கிறீங்க?
அந்த 2 ஒன்றியங்களில் 93 பஞ்சாயத்து இருக்கின்றன. அந்த 93 பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஒரு 50 பேருக்கு பயிற்சி அளித்து, அந்த ஒவ்வொரு வீடு வீடாக சென்று 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் வீடு வீடாக கணக்கெடுத்து, அதில் 2500 பேருக்கு நாங்கள் கண்டெடுத்து 9 விதமான ஊனங்கள் இருக்கின்றன. ஆர்த்தோ, செரிபிரல் பால்சி, மென்டல் இல்னஸ், மென்டல் ரிட்டார்டேஷன், லெப்ரசிக்யூட், மல்டிபிள் டிசபிலிட்டி என்ற, ஹியரிங் இம்பேர்ட் என்று பல விதமான, மொத்தமாக 9 விதமான ஊனங்கள் அதை கண்டுபிடித்து ஒருவருக்கும் ஒரு ஃபைல் போட்டு அவங்க எந்த நிலையில் இருக்கின்றார்கள், என்ன அவர்களுக்கு கிடைக்கின்றது, என்ன இல்லை என்று எல்லாம் கண்டறிந்து அவர்களை நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெற்று தந்து கொண்டிருக்கின்றோம். 2500 பேருக்காங்கன்னா 2500 ஃபைல் இருக்குது எங்களுக்கு. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பற்றியும், எந்த அவங்க வயசு என்ன, அவங்க பிறந்த இடம் என்ன, அவங்க எந்த மதம், எந்த ஜாதி, என்ன குறிப்பாக எந்த விதத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவருடைய தேவைகள் என்ன என்று நாங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல குறிப்பாக இந்தியாவிலும் சரி ஊனமுற்றோர் என்று அவர்களை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும் என்றால் அவர்களுக்கு தனி கார்டு வேண்டும், அடையாள அட்டை வேண்டும். அந்த அடையாள அட்டை நாங்கள் கணக்கெடுத்த இந்த 2500 பேரில் 80% அடையாள அட்டையே கிடையாது. ஆக அரசாங்கத்தின் கணக்குப்படி அந்த அடையாள அட்டை கொடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த மாற்றுத்திறனாளிகள் என்று கணக்குகள் வைத்து அவர்களுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கப்படுகின்றது. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி 80% மக்களுக்கு முதலில் அந்த அடையாள அட்டையை பெற்று தந்து இப்போ ஏறக்குறைய 18 லட்சம் 20 லட்சம் பேர் இருக்காங்க ஊனமுற்றோர்கள். ஆனால் கணக்கு எடுப்பும்படி தமிழகத்தில் 5 லட்சம் பேர் தான் கணக்கில் இருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபண்ட்ஸ்லாம் ஒதுக்குவாங்க. அதனால் வந்து அந்த விதமான ஒரு விழிப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் நாங்கள் உருவாக்குறோம். மக்கள் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களையும் தனக்கு சமமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். அவர்கள் உணவுற்ற காரணம் சமுதாயமும் கூட என்பதை அவர்கள் உணர வேண்டும். பெற்றோர்கள் சரியாக கவனிக்கவில்லை, அவர்கள் வயிற்றில் கர்ப்பமாக இருக்கும்பொழுது என்றால் கூட உணவமாக பிறக்கின்றது. அதனால் ஊனமுற்ற அந்த குழந்தை காரணம் அந்த பெற்றோர்கள் தான். இந்த விதத்தில் சமுதாயத்தின் அறியாமை பல விதங்களில் காரணமாக இருக்கின்றன. எனவே சமுதாயத்தின் அறியாமை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் நாங்கள் இந்த ஸ்ட்ரீட் தியேட்டர் வீதி நாடகங்கள் எல்லாம் போட்டு அவர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு ஏற்கனவே 300 கிராமங்களில் நாங்கள் இந்த மாதிரி வீதி நாடகங்களை நாங்கள் மூலம் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த உணவு உரிமை கிடைக்க மொத்தம் 9 விதமான உணவு உரிமை கிடைக்கக்கூடிய வழிகள் இருக்கின்றன. இந்த முதியோர் ஓய்வூதியம், ஒரு வேலை, 100 நாள் வேலை, PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இம்மாதிரி மொத்தம் 9 விதமான ஒரு 4 பணிகளை எடுத்து அந்த ஊனமுற்றோருக்கு தேவையான அந்த உணவு கிடைக்க நாங்கள் வேலை செய்து கொண்டு வருகின்றோம்.
வேற பின்தங்கிய மக்களுக்கு வேலை செய்யறதா சொன்னீங்க, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்குங்களா?
அந்த தலித் மக்களுக்குள்ள உரிமைகள் எல்லாம் கிடைத்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. இப்படி வந்து இப்ப அவங்களால வளர்ந்துட்டாங்களன்னு நினைக்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. அந்த அன்டச்சபிலிட்டின்றது வெவ்வேறு விதங்களில் இன்றும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம தந்துதான் ஆக வேண்டும். அது பொதுவான மக்களிடம் இருக்கின்றது என்று சொன்னால் கூட பரவாயில்லை. கிறிஸ்துவத்தில் அந்த ஒரு நிலைமை இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி கிறிஸ்துவ ஆலயங்களில் குறிப்பாக இறையூரில் ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த மக்கள் அமர்வதற்கு வெவ்வேறு இடங்கள் இருக்கின்றன, அந்த இடத்துல தான் அவர்கள் அமர வேண்டும். தலித் கல்யாணம் நடந்தால் அவர்களுக்கு வந்து பாய் போடுவார்கள், அதே நேரத்தில் உயர்ந்த ஜாதி கல்யாணத்துக்கு சேர் போடுவாங்க. அந்த தலித் என்ன தான் படித்திருந்தாலும் அவனுக்கு வந்து பாயில் தான் உட்காரணும், அவனுக்கு சேர் கிடையாது. அதே மாதிரி அந்த தலித் யாராவது இறந்து விட்டால் அவர்களுக்கு அந்த பொதுவான வழியில் அவர்கள் பணத்தை எடுத்து போகக்கூடாது. இந்த மாதிரி நிலையெல்லாம் இருந்து அதுக்காக பெரிய போராட்டங்கள்லாம் நடந்து ரெண்டு பேர் கூட கடைசியாக உயிரிழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த இறையூர் கூட நான் வேலை செய்திருக்கின்றேன். மொத்தமாக ஒரு 20 கிராமங்களை எடுத்து அங்குள்ள தலித் மக்களை பற்றிய ஒரு சமூக ஆய்வை எடுத்து செபிமோ என்ற ஒரு அமைப்பு மூலம் ஒரு பண உதவி பெற்று நாங்கள் அந்த சேவை நாங்கள் செய்து வந்தோம். இயேசு சபை குருக்கள் குறிப்பாக ஃபார் கிளாட் டெசுசாய் என்று அவர் டைரக்டராக இருந்த ஒரு இடத்தில் கிளஸ்டர் ஸ்கூல் மூவ்மெண்ட், ஒரு 5 கிராமங்கள் ஒரு கிளஸ்டர், அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த 20 கிராமங்களை பிரித்து அவர்கள் தன்னிறைவை அடைய வேண்டும். குறிப்பாக அவர்களுக்குள்ள சந்தித்து அவர்களுக்கு கல்வி அறிவு பொதுவான அறியாமை இருந்தால் அதை போக்குவது எப்படி, இந்த மாதிரி பல விதங்களில் அவர்கள் சந்தித்து செயல்படுவதற்கான ஒரு இது நாங்கள் செய்தோம். ஆனால் இப்பொழுது அதற்காக எங்களுக்கு உதவி எதுவும் கிடைப்பதில்லை, அதனால் அந்த பணி தொடர்ந்து நடக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் தலித் மாணவர்களை நாங்கள் அந்த சம்மர் கேம்ப் என்று சொல்லி ஒரு மாதம் லயலா கல்லூரியில் போன்ற பல கல்லூரி இடங்களில் நாங்கள் எடுத்து அவர்களுக்கு உள்ள பயிற்சியை கொடுத்து அவர்களை உயர்கல்வியில் சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்து செய்திருக்கின்றோம். அந்த மாதிரி நிலைமை இப்போது உதவி கிடைப்பதில்லை. ஒரு சில கல்லூரிகள் செய்கின்றார்கள், அது பாதிரியார்கள் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. மற்றபடி ஒரு தனிப்பட்ட விதத்தில் முன்னர் நாங்கள் செய்த மாதிரி இப்பொழுது கிடைப்பதில்லை.
திருவாளர் பிரவீன் பிரகாஷ் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து தாங்கள் செய்து வரும் சமூக நல பணிகள் பற்றி பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த பகிர்வுக்கு எங்கள் நேயர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம்.
வாய்ப்புக்கு நன்றி.